In the Old Testament there are a number of examples of the temple being built or repaired.
அநேக ஆலயங்கள் கட்டப்படும்படியாகவும் பழுது பார்க்கப்படியாகவும் உள்ள அநேக மாதிரிகள் நமக்கு பழைய ஏற்பாட்டில் உண்டு.
Where the Lord's temple was built,
தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட பொழுது,
where it was neglected and later on repaired,
அல்லது தற்காலிகமாக அந்த பணியை ஒதுக்கிவிட்டு பிறகு அது பழுது பார்க்கப்பட்டது.
And it's very interesting to see the description the Holy Spirit has given about some of those instances.
அந்த சம்பவங்களை பரிசுத்த ஆவியானவர் விளக்கி சொல்லக்கூடிய காரியமானது சுவாரஸ்யமாக இருக்கிறது.
There are some lessons we can learn from it.
இதிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
The first thing that we need to learn is in the building of the tabernacle in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படும் பொழுது அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னவென்றால்,
In the New Testament we know that God does not dwell in buildings made by hands.
புதிய ஏற்பாட்டு காலத்திலே கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே தேவன் வாசம் பண்ணுகிறதில்லை.
Because now the Holy Spirit has come.
என்னால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார்.
This building is not the house of God.
இந்த கட்டடம் தேவனுடைய வீடு அல்ல.
Your body, my body is the house of God.
உங்களுடைய சரீரம் என்னுடைய சரீரம் இதுதான் தேவன் தங்கும் ஆலயம்.
And just like we take so much care to make a building look nice.
கட்டடம் நன்றாக காட்சியளிக்க வேண்டும் என்று எவ்வளவோ நாம் சிரத்தை எடுக்கிறோம்.
We don't make just the outside look nice and the inside dirty.
வெளிப்புறகாரமாக அழகாக இருக்க வேண்டும் உள்ளே அசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் செய்வதில்லை.
I mean, we would be ashamed to bring somebody inside if the inside was all dirty and the outside looked nice.
வெளியே மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. யாரையாவது ஒருவரை உள்ளே கூட்டி வரும்பொழுது உள்ளே அசுத்தமாக இருந்தால் நமக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்கும்.
How would you like it in your house if the outside looked all nice and if anybody came inside it was all dirty?
வெளியே பார்ப்பதற்கு மிகவும் அருமையான அழகான வீடாக இருக்கிறது. உள்ளே கால் எடுத்து வைக்கும் பொழுது அது அசுத்தமாக இருந்தால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்?
No proper floor or anything.
அங்கே தரை ஒழுங்காக இல்லை, பூசப்படவில்லை, கட்டடங்களாம் நேர்மாறாக இருக்கிறது.
I mean you yourself will not feel like living there.
நீங்களே அந்த இடத்துல வாழ வேண்டும் என்பது போல உணர்வதில்லை.
How many of you build a house just to show people on the road how nice it is on the outside?
என்னுடைய வீடு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வெளியே பார்க்கிறவர்கள் பார்க்க முடிக்கு எத்தனை பேர் வெளியே மட்டும் நீங்கள் நேர்த்தியாய் கட்டுவீர்கள்?
That is the most important thing we must remember about the house of God.
தேவனுடைய வீடு என்று சொல்லும்போது இதைத்தான் நாம் முக்கியமாக நினைவுகூர வேண்டும்.
It doesn't matter if the outside is not painted, if the inside is comfortable to live, that's good.
வெளியே ஒருவேளை நிறம் பூசப்படாவிட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல, உள்ளே வாழ்வதற்கு வசதியாக இருந்தால் அது போதும்.
So which is the house of God?
ஆகவே எது தேவனுடைய வீடு?
Not the building.
கட்டடம் தேவனுடைய வீடு அல்ல.
In the Old Testament it was the building.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் கட்டடம் தான் தேவனுடைய வீடாக இருந்தது.
Remember this.
இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
This is not the house of God.
இது தேவனுடைய வீடு அல்ல.
Our body, your body, that is the house of God.
நம்முடைய சரீரம், உங்களுடைய சரீரம் அதுதான் தேவன் தங்கும் வீடு.
Think of how much time we take to prepare our outside before we go out of the house.
வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு போகும்பொழுது நாம் எவ்வளவு நேரத்தை செலவு செய்து புறத்தை நாம் தூய்மையாக்கிக் கொள்கிறோம்.
When we go out, we don't wear the same clothes that we wear.
வீட்டில் இருக்கும்பொழுது என்ன ஆடை உடுத்தியிருந்தோமோ அதையே நாம் உடுத்து கொண்டு வெளியே நாம் போவதில்லை.
The inside is more important than the outside.
புறத்தை காட்டிலும் அகமே மிகவும் முக்கியமானது.
It doesn't matter if your house is not painted.
உங்களுடைய வீட்டுக்கு வர்ணம் பூசப்படவில்லை என்று சொன்னால் அது ஒரு பொருட்டல்ல.
Comfortable to live inside.
ஆனால் உள்ளே வாழ்வதற்கு அங்கே வசதி இருக்கிறதா?
How do the people inside the house live with each other?
உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஒருவரோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்?
Think if some rich person has built a beautiful house and inside they're all husband and wife are fighting and quarreling.
ஒரு பணக்காரர் அருமையான வீட்டை பணம் செலவு செய்து கட்டியிருக்கிறார், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டு வாழ்ந்து
கொண்டிருந்தால் What sort of house is that?
அது எந்த விதமான வீடு?
Then it's better to live in a little hut where the inside, the husband and wife love one another and are live happily.
அதற்கு மாறாக குடிசை வீடாக இருந்தாலும் சரி பரவாயில்லை, அது உள்ளே இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்தால் அதுவே மேலானது.
The inside is important.
புறம் அல்ல, அகமே முக்கியம்.
We are not saying that the outside is not important.
ஆகவே புறம் என்பது முக்கியமே அல்ல என்று நாம் சொல்லவில்லை.
But generally speaking, in human beings, we care more for the outside appearance than for the inside.
மனிதனை குறித்து நாம் பேச வேண்டுமானால், பொதுவாக சொல்ல போனால், அகத்தை காட்டிலும் புறத்தை நாம் தூய்மையாக வைப்பதையே நாம் மேன்மைப்படுத்துகிறோம்.
Now think of the real house of God, which is you.
ஆனால் இப்பொழுது உண்மையான தேவனுடைய வீடாக இருக்கக்கூடிய உங்களை நினைத்து பாருங்கள்.
This house looks so nice on the outside and so nice on the inside.
இந்த வீடானது வெளியே பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது, உள்ளேயும் நன்றாக இருக்கிறது.
That's wonderful.
அது அருமையான காரியம்.
That's how it should be.
அப்படி தான் இருக்க வேண்டும்.
What about your house?
உங்களுடைய வீட்டை பற்றி என்ன?
This house.
இந்த வீடு.
People look at you on the outside, it looks so nice.
வெளியே பார்க்கும் பொழுது நேர்த்தியாக இருக்கிறது.
Supposing they could come inside you.
ஒருவேளை அவர்கள் உங்களுக்குள்ளாக போக முடிந்தால்,
Does it look so nice on the inside?
உள்ளேயும் அருமையா இருக்குமா, நேர்த்தியா இருக்குமா?
Or does it need some repair?
அல்லது உள்ளே செப்பனிட வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா?
If this wall is broken down, they will seek to repair it immediately.
இந்த சுவர் விரிசல் வந்து உடைந்து போனால் உடனடியாக அதை பழுது பார்ப்பார்கள்.
If the roof is leaking, they'll repair it immediately.
கூரை உடைந்து கொண்டிருந்தால் அதையும் உடனடியாக பழுது பார்ப்பார்கள்.
We're not happy that oh other people think it is a good building, doesn't matter if it leaks.
மற்ற வெளியே பார்த்தால் நல்ல கட்டிடம் என்று சொல்கிறார்கள், அது போதும், உள்ளே ஒழுகினால் நமக்கு என்ன என்று சொல்லாம இருக்க மாட்டோம்.
We never say that.
நாம் ஒரு காலம் இப்படி சொல்வதில்லை.
We say, what's the use other people saying it is a nice building if it is leaking?
உள்ளே ஒழுகுகிறது, வெளியே இருக்கிறது நல்ல கட்டிடம் என்று சொல்வதனால என்ன பிரயோஜனம்?
What's the use other people saying it's a nice building if the wall is cracked?
வெளியே இருக்கிற நல்ல கட்டிடம் என்று சொல்லியும் உள்ளே சுவரிலே விரிசல் இருந்தால் என்ன பிரயோஜனம்?
And what is the use other people saying you are a nice believer if inside it is all needs a lot of repair?
உள்ளே எவ்வளவோ பழுது பார்க்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது, ஆனாலும் வெளியே உங்களை பார்க்கிற நல்ல ஒரு விசுவாசி என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்?
We must be careful about our inside as much as we are careful about the inside of a building.
ஒரு கட்டடத்தின் உள்ளே நாம் எவ்வளவு கவனமாய் காரியங்களை செய்கிறோமோ அதே அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் உள் காரியங்களை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும்.
When the Lord told them to make a tabernacle in the Old Testament, Exodus 25,
யாத்திராகமம் 25வது அதிகாரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஆண்டவர் விளக்கம் கொடுக்கும் பொழுது,
He told them in verse 8,
8வது வசனம்,
You have to make this as a holy place in which I can live.
அவர் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக.
So the main purpose of that tabernacle was not just to show other people all the Philistines and Moabites and all, oh what a wonderful tent.
பெலிஸ்தர்கள் மோவாபியர்கள் போன்ற மற்ற ஜனங்களுக்கு என்ன அருமையான ஒரு ஆசரிப்பு கூடாரம் என்று காண்பிக்க முடியாக, அது நோக்கம் அல்ல.
He says it is a place where God says I have to live.
நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார்.
So we can learn something from that.
ஆகவே இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும்.
The most important thing about this house of God, our body,
நம்முடைய சரீரமாகிய இந்த தேவனுடைய வீட்டை குறித்து தான முக்கியமான காரியம்.
God says I want to live there.
நான் அங்கே வாசம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Supposing you are getting a guest to come and live in your house.
உங்களுடைய வீட்டிலே வந்து ஒரு விருந்தாளி வருகிறார்.
Oh, I'm sure you'll give him the best room.
அருமையான ஒரு அறையை அவருக்கு கொடுப்பீர்கள்.
I've been in many houses where the husband and wife vacate their best room and ask me to stay there.
நான் சில வீடுகளுக்கு போயிருக்கிறேன். கணவனும் மனைவியும் அங்கே இருக்கக்கூடிய தங்களுக்கென்று இருக்கக்கூடிய சிறந்த அறையை காலி செய்துவிட்டு எங்களுக்கு அதை இருக்க முடியாது, தங்க முடியாது தந்திருக்கிறார்கள்.
Do it up so nicely.
அவர்கள் மிகவும் நேர்த்தியாக அந்த அறையை ஒழுங்குபடுத்தி கொடுப்பார்கள்.
Think how we must keep our heart when we ask Jesus to come and live there.
இயேசுவே என் உள்ளத்திலே இருந்து வாசம் பண்ணும் என்று சொல்லும்பொழுது நாம் எவ்வளவு நேர்த்தியாய் நம்முடைய உள்ளத்தை வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள்.
Do you take as much care for your heart every day as you would for a guest who has come to live in your house?
உங்கள் வீட்டிற்கு விருந்தாளி வரும்பொழுது எவ்வளவு கவனமாய் அந்த அறையை சுத்தம் பண்ணுவீர்கள், அந்த அளவுக்கு கவனமாய் உங்களுடைய உள்ளத்தை சுத்தமாய் வைப்பதற்கு சிரத்தை எடுக்கிறீர்களா?
Would you allow your guest to live in a room where the roof is leaking?
நீங்கள் கூரை ஒழுகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறையை அவர்களுக்கு கொடுப்பீர்களா விருந்தாளிக்கு?
No.
இல்லை.
You know, brothers and sisters, we give more respect to our earthly guests than to Jesus.
பூமிக்குரிய விருந்தாளிக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனால் இயேசுவுக்கோ அந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை.
It doesn't matter if your guest room is not very nice and painted and all that.
உன்னை விருந்தாளி வந்து தங்கும் வரை நேர்த்தியாய் வர்ணம் பூசப்படாமல் இருந்தாலும் பரவாயில்லை.
You may be poor, so you cannot afford to make a wonderful guest room.
அருமையான ஒரு விருந்தாளி அறையை செய்வதற்கு உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஏழையா இருக்கலாம்.
But our heart,
ஆனால் நம்முடைய இதயம்,
we must always keep it perfect for Jesus to live there.
அங்கே இயேசு வாசம் பண்ணுவதற்கு எப்பொழுதும் அதை நேர்த்தியாக வைத்திருக்க வேண்டும், பூர்ணமாய் வைத்திருக்க வேண்டும்.
First time God said to build a house for me, he said I want to live there.
எனக்காக ஒரு வாசம் பண்ண ஒரு கட்டடத்தை கட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது, கூடாரத்தை கட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்ன காரியம், நான் அங்கே வாசம் பண்ண வேண்டும்.
And when they built it,
அதை அவர்கள் கட்டின பொழுது,
we read here in Exodus 40,
யாத்திராகம் 40 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்,
verse 34,
34 வசனம்,
the glory of the Lord filled the house.
கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று.
That was the most important thing.
இதுதான் மிக முக்கியமான காரியம்.
Not the color of the curtain or the wall or the pillars or any such thing.
அங்க உள்ள தூண்களுக்கு என்ன நிறம் அடித்திருக்கிறீர்கள் அல்லது சுவருக்கு என்ன நிறம் அடித்திருக்கிறீர்கள், எந்த விதமான தொங்கு திரையை போட்டிருக்கல் என்பதெல்லாம் முக்கியம் அல்ல.
No, the glory of God was there.
அங்கே தேவனுடைய மகிமை இருக்கிறதா?
That must be how it is in our personal life.
இதுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய குணாதிசயமா இருக்க வேண்டும்.
So when you think of a nice building like this that we have got now,
இப்பொழுது நமக்கு அருமையான ஒரு கட்டிடம் கிடைத்திருக்கிறது,
we have to think of two other houses.
நாம் வேறு இரண்டு வீடுகளை குறித்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
One is our heart.
ஒன்று நம்முடைய இதயம்.
And the other is our home where we live.
இன்னொன்று நாம் வாசம் பண்ணக்கூடிய குடும்பம்.
How is our heart?
நம்முடைய இதயம் எப்படி இருக்கிறது?
How is our home?
நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது?
When Jesus lives in our heart,
yes,
everything in our heart perfectly clean.
இயேசு நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் சுத்தமாய் இருக்கிறது, சுத்தம் பண்ணப்படுகிறது.
You will not give a guest a room which is all dirt and mud on the floor.
தரையிலே மண்ணும் தூசியும் படிந்திருக்கக்கூடிய ஒரு அறையை விருந்தாளிக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள்.
I've been in many poor people's homes. They've never given me a room which is dirty.
அநேக ஏழைகளுடைய வீடுகளிலே நான் போய் தங்கி இருக்கிறேன், ஒரு காலம் அசுத்தமான அறையை நான் தங்க முடியாது, கொடுத்ததில்லை.
Even the poorest person, even if it's a small room, they'll give me a clean room.
ஒரு மிகவும் ஏழையான ஒரு மனிதர் இருந்தாலும் சரி, அவர் எனக்கு சிறு அறையை கொடுத்தாலும் அது சுத்தமான அறையாய் கொடுப்பார்.
The Lord is not asking us for a big place but a clean place.
ஆண்டவர் நம்மிடத்திலே பெரிய இடம் தான் என்று கேட்பதில்லை, ஆனால் எனக்கு சுத்தமான இடம் தான் என்று கேட்கிறார்.
So that's the first lesson we need to learn.
இதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Every time you come on Sunday and other days to see this building,
ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை இந்த கட்டிடத்தை பார்க்கும் போது நீங்கள் வரும்பொழுது,
you ask yourself two questions.
இரண்டு கேள்விகளை நீங்கள் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள்.
What you hear today.
இன்றைக்கு நீங்கள் கேட்ட காரியங்கள்.
Number 1.
ஒன்று,
is my heart as clean and nice looking as this building?
இந்த கட்டடத்தை போல என் இதயமும் நேர்த்தியாக சுத்தமாக இருக்கிறதா?
In the inside.
உள்ளே.
Secondly,
இரண்டாவது,
is my home, the way I live with my husband and wife and children, as clean as this building?
என்னுடைய குடும்பத்திலே கணவனோடும் மனைவியோடும் பிள்ளைகளோடும் நான் வாழக்கூடிய வாழ்க்கையின் விதம் இதுபோல சுத்தமா இருக்கிறதா என்று கேட்டு பார்க்க வேண்டும்.
You must remember that.
இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Every time you come here,
ஒவ்வொரு முறையும் நீங்கள் இங்கு வரும்பொழுது,
Lord,
ஆண்டவரே,
this reminds me I got to keep my heart clean.
ஆண்டவரே, என்னுடைய இதயத்தை சுத்தமாய் வைக்க வேண்டும் என்று இது என்னை நினைவூட்டுகிறது என்று சொல்ல
வேண்டும். Because this is not the house of God.
என்றால் இது தேவனுடைய வீடு அல்ல.
This is a building.
இது ஒரு கட்டிடம்.
God doesn't live here.
தேவன் இங்கே வாசம் பண்ணுவதில்லை.
When you all go away,
நீங்கள் எல்லாரும் போய் விட்டால்,
Jesus is not here.
இயேசு இங்கே இல்லை.
Now Jesus is here.
இப்பொழுது இயேசு இங்கே இருக்கிறார்.
Why?
ஏன்?
Because we are here.
நாம் இங்கே இருக்கிறதுனாலே.
When we all go away,
நாம் எல்லாரும் இங்கே போய் இங்கிருந்து போய் விட்டால்,
Jesus goes away. He's not in this building.
இயேசு இங்கிருந்து போய் விடுவார். அவர் இந்த கட்டடத்தில் இருக்க மாட்டார்.
So remember that it's your heart that is the real building.
ஆகவே உங்கள் இதயம் தான் உண்மையான தேவன் வாசம் பண்ணும் கட்டடம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த சரீரம்,
and the inside is as important as the outside.
வெளியே எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு தூரம் உள்ளேயும் முக்கியம்.
We paint the outside, we paint the inside.
வெளியே நாம் நிறம் பூசுகிறோம், உள்ளேயும் நாம் பெயிண்ட் பூசுகிறோம்.
Outside looks nice, inside looks nice.
வெளியே நன்றாக இருக்கிறது, உள்ளேயும் நன்றாக இருக்கிறது.
The meaning is that our outward testimony before all the people must be good.
அதனுடைய பொருள் என்னவென்றால், மக்கள் மத்தியிலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சாட்சி நன்றாக இருக்க வேண்டும்.
And our inward testimony before God must also be good.
தேவனுக்கு முன்பாக நமக்கு இருக்கக்கூடிய உள்ளார்ந்த சாட்சியும் நன்றாக இருக்க வேண்டும்.
See 1 Samuel,
1 சாமுவேல்
chapter 16.
பதினாறாம்
அதிகாரம். Here we read about Samuel going to select a king for Israel as God told him.
தேவன் சொன்ன விதமாக சாமுவேல் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை தேடும்படியாய் போகிறார்.
Because the first king Saul was a failure.
என்ன முதல் ராஜா சவுல் அவர் வீழ்ச்சியடைந்தவராய்
போய்விட்டார். So he said, go to Bethlehem to the house of a man called Jesse, verse 1, and I'll select one of his sons to be the king.
ஈசாயினுடைய வீட்டுக்கு நீ போ, அங்கே குமாரர்களே ஒருவனை நான் ராஜாவாக தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று 16 அதிகாரம் 1 வசனம் 1 சாமுவேல் வாசிக்கிறோம்.
So he went to Jesse's house and Jesse brought his sons before him.
ஆகவே ஈசாயினுடைய வீட்டுக்கு சாமுவேல் போகிறார். அங்கே ஈசாய் ஒவ்வொரு மகனாக அழைத்து கொண்டு வருகிறார்.
Now Jesse had 8 sons.
ஈசாய்க்கு 8 பிள்ளை குமாரர்கள் உண்டு.
But he brought only 7 of them before him.
அவருக்கு முன்பாக 7 மகன்களை மட்டுமே கொண்டு வந்தார்.
The youngest boy David, he said no use calling him, he cannot be.
கடைசி மகன் தாவீது அவன் எந்த பிரயோஜனமும் இல்லை, அவனை அழைக்க முடியாது என்று சொல்லி அவரே தீர்மானித்து விட்டார்.
He called only 7.
7 பேரை மட்டுமே அழைத்தார்.
And then the first smart tall looking chap called Eliab, verse 6, came before Samuel, and Samuel looked at his height and face and said, oh, definitely this is the one the Lord has chosen.
ஆகவே முதல் மகன் எலியாபை கூட்டிக் கொண்டு வந்தார். 6 வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே கண்டிப்பாக இவராய்தான் இருக்க வேண்டும் என்று அவன் நல்ல வளர்ச்சி அடைந்த கம்பீரமான உடலை கொண்டவனாக இருந்தான். அவன் தான் ராஜாவாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்க போகிறார் என்று எண்ணினார்.
And the Lord said, no.
ஆண்டவர் எலியாபை பார்த்தா இவன் அல்ல என்று சொல்லிவிட்டார்.
Don't judge by a man's face or height.
ஒரு மனிதனுடைய முகத்தை வைத்தோ அவனுடைய உயரத்தை வைத்தோ எடைபட வேண்டாம்.
This is not what I have chosen.
எப்படி செய்யக்கூடாது என்று சொன்னார்.
You should not make your decisions the way men make.
மனிதர்கள் எப்படி தீர்மானிக்கிறார்களோ அதுபோல நீ தீர்மானிக்க கூடாது.
Man looks on the verse 7 on the outside, God looks at the heart.
மனுஷன் முகத்தை பார்க்கிறான், புறத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை அகத்தை பார்க்கிறார்.
So it doesn't mean that our outward testimony is unimportant.
அதுவே நம்முடைய வெளிப்பிரகாரமான சாட்சி முக்கியமில்லை என்று நாம் சொல்ல முடியாது.
Our outward testimony is very important.
நம்முடைய வெளிப்பிரகாரமான சாட்சி மிக முக்கியம்.
It's like the outside of the house.
அது வீட்டுக்கு புறமே உள்ள காரியங்களை போல.
See what Jesus said in Matthew 5 and verse 16.
மத்தேயு 5 அதிகாரம் 16 வசனத்தில் இயேசு என்ன சொன்னார்?
It's about our outside testimony.
அங்கே நம்முடைய வெளிப்பிரகாரமான சாட்சி.
That is the outside of the house.
அது வீட்டினுடைய புற தோற்றம்.
That people look at the outside.
மக்கள் புற தோற்றத்தை பார்க்கிறார்கள்.
People look at the outside of our life.
நம்முடைய வாழ்க்கையின் புறத்தை பார்க்கிறார்கள்.
And he says, let your light so shine before men that they may see your good works and glorify your Father.
உம்முடைய நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் உள்ள தேவனை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய வெளிச்சம் மனிதர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது.
Is our outside important?
ஆகவே புற தோற்றம் முக்கியமா?
When you build a new house, don't you make sure the outside also looks nice?
நீங்கள் ஒரு புது கட்டடத்தை கட்ட தீர்மானிக்கும் பொழுது புற தோற்றம் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது இல்லையா?
Yeah.
ஆம்.
That is important.
அது முக்கியம் தான்.
So here the Lord says, don't think your outside is unimportant.
ஆகவே உங்களுடைய புற தோற்றம் முக்கியமல்ல என்று என்ன வேண்டாம் என்று இயேசு சொல்கிறார்.
People must look at the way you live.
நீங்கள் வாழக்கூடிய விதத்தை மக்கள் பார்க்க வேண்டும்.
The way you speak.
நீங்கள் பேசுகிற விதம்.
The way you do things.
காரியங்களை செய்கிற விதம்.
Your humility.
உங்கள் தாழ்மை.
Your spirit of service to them.
நீங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவி.
And they have to say, there's something different about this person.
ஆம், இந்த நபரை குறித்து ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கிறதே.
You know, I have heard many people who got converted like that.
அநேகர் இப்படி மனம் திரும்பி இருக்கிறார் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
They see how somebody behaves in an office.
ஒரு அலுவலகத்தில் ஒருவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்று பார்க்கிறார்கள்.
They say, why are you like that?
ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள்.
I used to work in the Navy.
நான் கப்பற்படையில் பணி செய்து கொண்டிருந்தேன்.
And in the Navy, the officers have many parties many times.
அங்கே மேல் அதிகாரிகள் அநேக ஒரு விருந்தை கொடுப்பார்கள்.
And in those parties, the first thing they all do before they eat any food is drink.
அவர்கள் எந்த ஒரு ஆகாரத்தையும் சாப்பிட முன்பதாக அந்த பார்ட்டிக்கு வந்தால் அவர்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் அவர்கள் மதுவை அருந்துவார்கள்.
They drink so many alcoholic drinks.
விதவிதமான மதுபான வகைகளை அவர்கள் அருந்துவார்கள்.
And they would always see me.
என்னை பார்ப்பார்கள்.
Always standing with some orange juice.
நான் ஆரஞ்சு ஜூஸ் தான் வைத்துக் கொண்டு நிற்பேன்.
One of the prayers I used to pray was, Lord, please give me a chance to witness to these people.
ஆண்டவரே, இந்த மக்களுக்கு சாட்சி பகரும்படியாக எனக்கு ஒரு தருணத்தை தாரும் என்று என்னுடைய ஜெபங்களில் ஒன்று.
It's not easy to go and talk to these naval officers who are only interested in money and fun.
கப்பற்படையில் அதிகாரிகள் எல்லாம் விருப்பமெல்லாம் அவர்களுக்கு எப்படியாவது ஜாலியாக இருக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான். அவர்களுக்கு சாட்சி சொல்வது கடினம்.
Very difficult to start telling them about the gospel.
சுவிசேஷத்தை எப்படி ஆரம்பிப்பது என்பதே கஷ்டமா இருக்கும் அவர்களிடத்திலே.
But in these parties,
ஆனால் இந்த விருந்துகளிலே,
they would see me standing with this orange juice.
நான் இந்த ஆரஞ்சு ஜூஸை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருப்பேன்.
They say, "Hey, why are you not drinking?"
நீ ஏன்பா மதுவை அருந்துவதில்லை என்று கேட்பார்கள்.
I said, "Okay, now you asked a question. I'm going to give you a long reply to that."
இப்போது ஒரு கேள்வியை கேட்டீர்கள். உங்கள் கேள்வி ஒன்றுமானால் சிறிதாக இருக்கலாம், ஆனால் நான் பெரிய பதிலை சொல்லப் போகிறேன் என்று சொல்லுவேன்.
And I'd give them the gospel.
நான் அவர்களுக்கு அதில் இருக்கிற சுவிசேஷத்தை சொல்லுவேன்.
So it was a wonderful, even a small thing like this, it was a wonderful opportunity.
ஆகவே இது போன்ற சிறு காரியங்கள் கூட நாம் தேவனுக்கு சாட்சி சொல்வதற்கு அருமையான தருணங்கள்.
In your place of work,
அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடம்,
that you are upright.
நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள்.
See, I heard a story of a very God fearing cobbler who used to repair shoes.
தேவனுக்கு பயப்படுகிற ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியை நான் அறிந்திருக்கிறேன்.
He would always repair shoes perfectly even though he was a poor man.
அவர் ஏழையாக இருந்தாலும் கூட நேர்த்தியாக அந்த பணியை செய்வார்.
So he had a little boy who used to work with him.
அவருக்கு பணி செய்யும்படியாக ஒரு சிறு பையன் இருந்தான்.
He told his master one day,
அந்த கையாள் நெடுபடியாள் அவருடைய எஜமானை பார்த்து சொன்னாராம்,
"Why are you using this high quality leather and all to repair these shoes?"
இந்த ஷூவை தைப்பதற்கு ஏன் நீங்கள் உயர்ந்த ரக தோலை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டானாம்.
All these other cobblers, they use all third rate leather so that the people will come back quickly with the spoiled shoes for further repair.
மற்றவெல்லாம் தரம் தாழ்ந்த தரம் குறைந்த தோலை பயன்படுத்துகிறார்கள், அது சீக்கிரமாக கிழிந்து போய்விட்டால் மீண்டும் உங்களிடத்தில் வருமானத்துக்கு என்று வருவார்கள்.
That way we can make more money.
எப்படி நாம் அதிகம் பணம் சம்பாதிக்கலாமே.
So the cobbler told him.
ஆகவே இந்த காப்லர் சொன்னாராம்.
He said, "I am a Christian.
நான் ஒரு கிறிஸ்தவன்.
One day I shall stand before the judgment seat of Christ.
ஒரு நாளிலே நான் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்பேன்.
And when my turn comes to stand before him."
அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக என்னுடைய முறை வரும் பொழுது,
There'll be a big pile of shoes next to the judgment seat of Christ.
நியாயத்தீர்ப்புக்கு பக்கத்திலே அங்க நிறைய ஷூக்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும்.
All the shoes I repaired.
அந்த காலணிகள் எல்லாம் பதனிடப்பட்ட காலணிகள், பழுது பார்க்கப்பட்ட காலணிகள்.
And the Lord will take each shoe.
அங்கே ஆண்டவர் ஒவ்வொரு காலணியை எடுத்து பார்ப்பார்.
And if I did not do it properly.
நான் அதை நேர்த்தியாய் செய்யவில்லை என்றால்,
He will say, "John, why did you use this useless leather to repair this shoe?"
John, ஏன் இந்த தரம் குறைந்த தோலை பயன்படுத்தி இந்த காலணியை பழுது பார்த்திருக்கிறாய் என்று கேட்பார்.
What will I say?
நான் என்ன சொல்லுவேன்?
Can I say, "Because I wanted to make more money"?
நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சனால அப்படி செய்தேன் சொல்ல முடியுமா?
I am more worried about that day than today whether I can make more money.
இந்த நாளிலே பணம் சம்பாதிக்கல் என்பதை காட்டிலும் அந்த நாளை குறித்து அதிகமாய் நான் பயப்படுகிறேன், கவலை கவனமுள்ளவனாக இருக்கேன் என்று
சொன்னார். Upright and honest as Christians in our work.
நம்முடைய வேலையிலே நாம் நேர்மையுள்ளவர்களாய் நாம் இருப்போமானால்,
other people wonder, "Why are you doing that?"
ஏன் இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்று மற்ற மக்கள் ஆச்சரியப்படுவார்கள்.
We have an opportunity to testify.
நாம் சாட்சி பகரும்படியாக நமக்கு ஒரு தருணம் கிடைக்கிறது.
I had an opportunity when I was in a ship to testify to the senior officers.
கப்பலில் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது மேல் அதிகாரியிடத்தில் சாட்சி சொல்வதற்கு எனக்கு ஒரு தருணம் கிடைத்தது.
I could say, "Sir, I'm not doing my work to please you."
ஐயா, இந்த பணியை உங்களுக்கு உங்களை பிரியப்படுத்த முடியாது செய்யவில்லை.
Whether you see me or don't see me, I will do my work faithfully because I do it to please God.
நீங்கள் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் தேவனை பிரியப்படுத்த முடியாக என்னுடைய பணியை செய்கிறேன்.
So our outward testimony must be good.
ஆகவே நம்முடைய வெளிப்பிரகாரமான சாட்சி நன்றாக இருக்க வேண்டும்.
But the inside, God looks at the heart. That must also be good.
ஆனால் உள்ளே தேவன் பார்க்கிறார் அந்த இருதயம், அங்கேயும் நன்றாக இருக்க வேண்டும்.
Both we have to be careful.
இரண்டு விஷயங்களிலுமே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
For example, if you have a neighbor living close to your house.
உங்களுக்கு பக்கத்திலே ஒரு வீட்டுக்காரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
You know how in our Indian homes the houses are so close.
இந்திய நாட்டிலே வீடுகள் எல்லாம் நெருக்கம் நெருக்கமாக இருக்கும்.
So if you have a fight in your house, your neighbor knows about it.
வீட்ல உங்களுக்கு உங்க வீட்ல ஒரு சண்டை வந்துச்சுனா பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியும், ஓஹோ சண்டை நடக்குது என்று.
How is your testimony before your neighbor?
உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மத்தியிலே உங்களுடைய சாட்சி எப்படி இருக்குது?
Very important.
மிக முக்கியம்.
What do your neighbors hear in your house?
நீங்கள் உங்கள் வீடுகளிலிருந்து எவ்விதமான சத்தங்களை பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கிறார்?
All houses you'll find shouting and quarreling.
எல்லா வீடுகளிலுமே சண்டையும் பிரச்சனையும் கேட்கிறது.
So that is like darkness.
அது இருளை போல இருக்கிறது.
So in the midst of that, God places a Christian home.
அப்படிப்பட்ட இருள் நிறைந்த வீடுகளின் மத்தியிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்கிறது.
There is peace.
இங்கே சமாதானம்.
It's not that home doesn't have problems.
அந்த குடும்பத்திலே பிரச்சனைகளே இல்லை என்று அர்த்தம் அல்ல.
All homes have problems, Christian and non-Christian.
கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் இல்லாத எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனை இருக்கிறது.
Sickness and death come to Christian homes and non-Christian.
வியாதியும் மரணம் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு வருகிறது, கிறிஸ்தவ இல்லாத குடும்பங்களுக்கு வருகிறது.
But in the midst of that we can have peace.
ஆனால் அதன் மத்தியிலேயும் நமக்கு ஒரு சமாதானம் காணப்பட முடியும்.
And that can be a testimony to people.
அங்கே ஜனங்களுக்கு ஒரு சாட்சி அங்கே ஏற்பட முடியும்.
So by that light people can be drawn to Christ.
இந்த வெளிச்சத்தினாலே மக்கள் கிறிஸ்துவண்டே இழுக்கப்பட முடியும்.
That they can come and see what God has done in your life.
உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பார்த்த செய்த காரியங்களை அவர்கள் வந்து பார்ப்பார்கள்.
And likewise inside in the areas of our life that other people cannot see.
அதே போல மற்ற மக்கள் பார்க்க முடியாத நம்முடைய அந்தரங்க காரியங்கள்.
That's like the inside of the house.
அது வீட்டின் உட்புறத்தை போல.
You know, for example, how you deal with money.
பணத்தோடு எப்படி நீங்கள் புழங்குகிறீர்கள்?
You shout and quarrel in your home, everybody can hear it.
நீங்கள் வீட்டிலே சத்தம் போட்டு சண்டை போட்டால் மற்றவர்கள் எல்லாம் கேட்கலாம்.
But when you do unrighteous things with money, nobody knows it.
ஆனால் பணத்தை வைத்து அநீதியான காரியங்களை செய்யும் பொழுது யாருமே அதை அறியாது இருக்கிறார்கள்.
You can do something unrighteous in your office and your wife also will not know it.
அலுவலகத்திலே நீங்கள் அநீதியாய் பணத்தை புழங்கலாம், உங்களுடைய மனைவிக்கு கூட தெரியாமல் இருக்கலாம்.
There God sees.
அங்கே தேவன் பார்க்கிறார்.
I must always remember.
நாம் இதை எப்பொழுதுமே நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Oh, I see the inside of the building is nice as the outside.
இங்கே வீட்டுக்கு இந்த கட்டடத்துக்குள்ளே வருகிறேன், வெளியே எப்படி நேர்த்தியா இருக்கிறது அதே போல உள்ளே நேர்த்தியா இருக்கிறது.
So Lord, the inside of my heart must also be just as pure and loving, just like people see me on the outside.
ஆண்டவரே, மக்கள் வெளியே என்னை எப்படி பார்க்கறாங்க அதே போல உள்ளேயும் ஆண்டவரே பரிசுத்தமாகவும் அன்பானதாம் இருக்க வேண்டும் ஆண்டவரே.
See, some of you get the opportunity to preach God's word somewhere in your church or somewhere.
சபையிலோ எங்கேயோ தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு உங்களிலே ஒரு சிலருக்கு தருணங்கள் கிடைக்கிறது.
When you preach God's word, what a wonderful impression you give to people as a very holy man.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது ஒரு பெரிய பரிசுத்தவான் என்பது போல ஒரு கருத்தை மக்களுக்கு ஏற்படுத்துகிறீர்கள்.
Every preacher in the world who stands up in a pulpit always gives people the impression I am a very holy spiritual person.
நான் மிகுந்த பரிசுத்தவான், மிகுந்த ஆவிக்குரியவன் என்றதன கருத்தை ஒவ்வொரு பிரசங்கியாருமே பிரசங்கிக்கும் பொழுது மக்களுக்கு கொடுக்கிறார்கள்.
But what does your wife think?
உன் மனைவி என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்?
I heard in one church in England.
இங்கிலாந்து தேசத்திலே ஒரு சபையிலே இப்படி நான் கேள்விப்பட்டேன்.
There was one preacher who got up and was preaching some wonderful things.
அங்கே ஒரு பிரசங்கி எழுந்து நின்று அற்புதமான காரியங்களை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்.
You must live in a wonderful way at home and all that.
நம்முடைய குடும்பத்திலேயும் நம்முடைய தேசத்திலேயும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பிரசங்கித்தாராம்.
He was not living in a good way in his own home.
ஆனால் தன்னுடைய குடும்பத்திலே அவர் நல்ல நேர்த்தியான வாழ்க்கை வாழவில்லை.
So his wife was sitting there.
அங்கே அவருடைய மனைவி உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள்.
So she shouted out.
உடனே சத்தம் போட்டு சொன்னார்களாம்.
Don't forget I am sitting here.
மறந்துடாதீங்க, நான் இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
Don't say all those things. I know how you live in my
என்னோடு கூட எப்படி வாழ்க்கை நடத்துகின்ற எனக்கு தெரியும், ஆகவே இதெல்லாம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்களாம்.
Your wife may not be so bold to say that in the church meeting.
உங்களே மனைவி துணைவியா உங்களே துணைவியார்கள் சபையில் சத்தம் போட்டு சொல்வதற்கு அவ்வளவு தைரியம் இல்லாமல் இருக்கலாம்.
But God, he sees our heart.
ஆனால் தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார்.
He sees our home.
நம்முடைய குடும்பத்தை பார்க்கிறார்.
And we must be careful that everything we give the impression on the outside is exactly the same.
வெளியே நாம் எப்படிப்பட்ட கருத்தை காண்பிக்கிறோமோ அதே காரியம் உள்ளதிலையும் காணப்பட வேண்டும் என்பதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Even if it's not been true like that till today.
இன்றைக்கு அதுபோல மெய்யாக இல்லாவிட்டாலும் சரி,
at least from today.
குறைந்தபட்சம் இன்றிலிருந்தாவது
let's do that.
நாம் சரி செய்ய வேண்டும்.
We look at this house and say, Lord, this is so beautiful on the inside and outside.
இந்த கட்டடத்தை பார்த்து ஆண்டவரே வெளியையும் உள்ளேயும் எவ்வளவு நேர்த்தியா இருக்கிறது.
So I want it to be like that from today in my heart.
ஆக இன்றிலிருந்து ஆண்டவரே இது போல என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். உள்ளத்திலே
in my home.
என்ன குடும்பத்திலே இப்படி இருக்க வேண்டும்.
I want to show you another example in 2 Kings chapter 12.
இரண்டு ராஜாக்கள் 12 அதிகாரத்தில் இன்னொரு மாதிரி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
In 2 Kings chapter 12.
இரண்டு ராஜாக்கள் 12 அதிகாரம்.
We read of Joash.
யோவாசை குறித்து வாசிக்கிறோம்.
Joash was a king of Israel.
இஸ்ரவேலுக்கு யோவாஸ் ராஜாவாக இருந்தார்.
And during his time it says here he told the people in verse 4 the kingdom the temple building needs repairing.
அங்க யோவாஸ் இரண்டு ராஜாக்கள் 12 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயமானது செப்பனிடப்பட வேண்டும்.
So please use the money that comes in
ஆகவே இதற்காக
repair the house of the Lord.
ஆகவே கர்த்தருடைய ஆலயத்திற்குள் கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும் இந்த மீட்பு பணிக்காக பயன்படுத்தவும் என்று சொன்னார்.
But we read further, after some years nothing was done.
ஒரு சில ஆண்டுகள் கழித்து ஒன்றுமே செய்யப்படவில்லை.
Then verse 7 he asks the priest, why haven't you done something to repair the temple?
அப்பொழுது அந்த யோவாஸ் அந்த ராஜா ஆசாரியனை பார்த்து கேட்கிறார், ஏன் பழுது பார்க்கவில்லை என்று கேட்கிறார்.
So now on, don't use all the money for your own needs, but use it to repair the temple.
இப்பொழுதிலிருந்து நீங்கள் பணத்தை உங்களுடைய சொந்த செலவுக்காக நீங்கள் வாங்காமல் பழுது பார்ப்பதற்காக விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார்.
So what they did, they made a big chest, a box in verse 9 with a hole, and people would come and put money into it.
ஆகவே அங்கே ஒரு பெரிய பெட்டியை எடுத்து அதிலே முடியிலே ஒரு துவாரமிட்டு எல்லாரும் அதிலே பணத்தை நேரடியாக போடும்படியாய் செய்தார்கள்.
And they would take that money and verse 11 and 12 give it to all the masons and the people, carpenters and all, to build the temple.
அந்த பெட்டியிலே இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து அந்த ஆலய விசாரிப்புக்காரர்களை கொடுத்து அதை பழுது பார்க்க முடியாத தச்சருக்கும் சிற்பாசிரியர்களுக்கும் மேசனுக்கும் கொடுத்தார்கள்.
And this is the verse I want you to see.
நீங்கள் பார்க்க முடியாத வசனம் இதுதான்.
Verse 15.
15th வசனம்.
There was no accounting required from those who constructed. They didn't ask for any bills. So they were honest and faithful men.
வேலை செய்கிறவர்களுக்கு 15th வசனம், கொடுக்கப்படும்படிக்கு பணத்தை வர பற்றிக்கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள்.
What a testimony.
என்ன சாட்சி பாருங்கள்.
Imagine giving somebody 1 lakh rupees, please used to build the building.
1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இதை பணத்தை இந்த பணத்தை பயன்படுத்தி கட்டடத்தை கட்டுங்கள்.
I don't want any bills.
அதுக்கு எனக்கு பில்லே வேண்டாம் என்று சொல்லுவது போல.
What a fantastic testimony to faithfulness.
உண்மையான ஒரு உண்மைக்கு எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி பாருங்கள்.
That they didn't have to give a bill for all the money they got.
அவர்கள் பெற்றுக்கொண்ட பணத்துக்கு எல்லாம் பில்லே கொடுக்க தேவையில்லாத இருந்தது.
See, money is the big area where we can all be tempted.
நம்ம எல்லாருமே சோதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய பகுதிதான் பணம்.
And if you can be faithful with money,
நீங்கள் மட்டும் பண விஷயத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்துவிட்டால்,
that in money matters you are faithful.
பண விஷயத்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்துவிட்டால்,
that's a great testimony.
அது பெரிய சாட்சி.
That people can trust you saying, I don't need any bill from that person.
இன்னாரிடத்தில் எனக்கு வரவு செலவு கணக்கே வேண்டாம், பில் வேண்டாம்.
I can even give him 10 lakhs.
10 லட்சம் ரூபாய் கூட நான் அவருக்கு கொடுக்க முடியும்.
I don't need any bill.
எனக்கு பில்லே தேவையில்லை.
It's amazing that in the Old Testament, before the Holy Spirit came, there were people like this.
பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படும் பொழுது முன்னதாகவே பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார் என்றால் அது பெரிய விஷயம்.
They used the money faithfully to repair the house of God.
அந்த பணத்தை தேவனுடைய ஆலயத்திலே உள்ள மீட்பு பணிக்காக உண்மையாய் செலவு செய்தார்கள்.
Then let me show you one more example in the Old Testament of how the house of God was built.
பழைய ஏற்பாட்டிலே எப்படி தேவனுடைய ஆலயமானது கட்டப்பட்டது என்பதை உங்களுக்கு இன்னொரு மாதிரி காண்பிக்க விரும்புகிறேன்.
In the days of Solomon they built the temple.
சாலமன் ராஜாவினுடைய காலத்திலே ஆலயத்தை கட்டினார்கள்.
And we read about it in 1 Kings chapter 6.
ஒன்று ராஜாக்கள் 6 அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம்.
And you know those days they didn't build with bricks, they built with stones.
அந்த நாட்களிலே செங்கலாலே கட்டவில்லை, கல்லை கற்களினாலே கட்டினார்கள்.
Today also now and then you see somewhere some building built only with stones.
இந்த நாட்களிலே இங்கும் அங்குமாய் ஏதாவது ஒரு சில கட்டடங்கள் கற்களினாலே கட்டப்பட்ட கருங்கல்லினாலே கட்டப்பட்ட கட்டடங்களை பார்க்கிறோம்.
Bring the stones from the quarry.
அந்த கல் வெட்டி எடுக்கப்படக்கூடிய இடத்திலிருந்து அந்த கற்களை கொண்டு வருகிறார்கள்.
And they would come and build it here.
அந்த கற்களை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள்.
See this wonderful verse.
நர்மியான வசனத்தை பாருங்கள்.
1 Kings chapter 6 verse
1 ராஜாக்கள் 6 அதிகாரம் 7 வசனம்.
The stones used in the construction of the temple were finished in the quarry, so the entire building was built without the sound of any hammer or axe or tool at the building site.
ஆலயம் கட்டப்படுகையில் 1 ராஜாக்கள் 6 அதிகாரம் 7 வசனம். அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதில் கேட்கப்படவில்லை.
Can you imagine building a building like that today?
இது போன்ற ஒரு கட்டடத்தை கட்ட நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
Where one stone is put on top of another stone.
ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் வைக்கப்படுகிறது.
And it doesn't have to be chipped, it's perfect.
அதை வைக்கும் பொழுது அப்படியே அது நேர்த்தியாக இணைகிறது, அங்கே அதை செதுக்கி இருக்க தேவையில்லை.
You don't have to chop it a bit or to fit it in.
இங்கே கொஞ்சம் கொத்த வேண்டும், அங்கே கொஞ்சம் செதுக்க வேண்டும் என்றெல்லாம் தேவையில்லை.
Not just a small wall, the whole temple.
இது ஒரு சிறு சுவர் மட்டுமல்ல, முழு கட்டடமும், முழு ஆலயமும் அப்படி தான் கட்டப்பட்டது.
No sound at the temple.
அந்த தேவாலயம் கட்டப்படுகிற இடத்தில் எந்த சத்தமும் கேட்கப்படவில்லை.
The sound was all in the quarry where they were getting the correct dimension and shaping it and putting it.
சரியான அளவுக்கு கற்களை வெட்டக்கூடிய அந்த குவாரியிலே தான் சத்தம் கேட்டது.
You know, all the cornerstones and all, everything was shaped over there.
மூலைகள் எல்லாமே அங்கே பணி தீர்க்கப்பட்டது.
What is the spiritual meaning of this?
இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன?
It's a picture of a church where there's no quarreling.
சண்டை சச்சரவு இல்லாத ஒரு சபை.
No sound.
சத்தமே கேட்கப்படுவது.
No fighting.
பிரச்சனை இல்லை, சண்டை இல்லை.
It's not because we are all so holy.
எல்லாரும் மிகுந்த பரிசுத்தவான்கள் என்பதனாலே அல்ல.
But in the quarry, that is when we are alone by ourselves, we judge ourselves and make the stones perfect. That's why there's no quarreling in public.
குவாரி என்று சொல்லக்கூடிய தன்னந்தனியா நாம் இருக்கிறோமே, அங்கேயே நம்மை நாமே சரியாய் நியாயந்தீர்த்து நம்மை செதுக்கிக் கொள்கிறோம். ஆகவே தான் ஒன்றாய் கூடி வரும்பொழுது அங்கே சண்டை இல்லை.
See, if I judge myself in my heart every day,
ஒவ்வொரு நாளும் உள்ளத்திலே என்னை நானே நியாயந்தீர்த்து வாழ்ந்தால்,
then that is in my private life where nobody can see.
யாருமே காணக்கூடாத என்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையிலே நான் என்னை நானே நியாயந்தீர்த்து கொள்கிறேன்.
That is like the quarry where they cut the stones.
அங்கே கற்கள் வெட்டப்படுகிற குவாரியை போல.
And there I shape my heart and correctly.
அங்கே என்னுடைய இதயத்தை சரியாக நிதானமாய் செதுக்குகிறேன்.
I come in fellowship with another brother who is doing the same thing in his heart.
இன்னொரு சகோதரர் அவருடைய உள்ளத்தில் அதே போல நியாயந்தீர்த்தை செதுக்கிக் கொள்கிறார். அவரோடு கூட வரும்பொழுது,
when we come to work together,
இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு பணியை செய்யும் பொழுது,
there is no rubbing and fighting.
அங்கே உரசலோ அல்லது சண்டையோ இல்லை.
There is no sound of hammer or axe or anything.
கோடாரி சத்தமோ அல்லது சுத்தியல் சத்தமோ ஏற்படுவதில்லை.
How happy God will be if he finds a church like that.
இது போன்ற ஒரு சபையை பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு சந்தோஷம் உள்ளவராய் இருப்பார்.
And there we read again the glory of God filled the temple.
இங்கே மீண்டும் தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிறதை பார்க்கிறோம்.
Now let me show you another thing in Haggai.
Haggai தீர்க்கதரிசன புத்தகத்தில் இன்னொரு காரியத்தை
உங்களுக்கு காண்பிக்கிறேன். This is another place where we read about a building of a temple.
தேவாலயம் கட்டப்படுகிற இன்னொரு சம்பவத்தை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
You know, the children of Israel had been in Babylon for many years.
இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக ஆண்டுகளாக பாபிலோனில் இருந்தார்கள்.
And then after 70 years God brought them back to Israel.
70 ஆண்டுகள் கழித்து இஸ்ரவேலுக்கு மீண்டும் அவர்களை தேவன் கொண்டு வந்தார்.
But you know what they did?
ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
They came there and built their own houses, but they didn't build the temple of the Lord.
திரும்பி வந்த மக்கள் தங்கள் சொந்த வீடுகளை கட்டினார்களே அல்லாமல் தேவனுடைய ஆலயத்தை கட்டவில்லை.
And they lived comfortably in their nice beautiful houses.
தங்களுடைய அருமையான நேர்த்தியான அழகான சொகுசு வீடுகளிலே சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள்.
They didn't care for the temple of the Lord.
தேவனுடைய ஆலயத்தை குறித்து கவலைப்படவில்லை.
So the Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
Haggai chapter 1.
ஆகாய் ஒன்றாம் அதிகாரம்
verse 2.
இரண்டாம் வசனம்.
Why is everyone saying it is not the right time for building the temple of the Lord?
இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஏன்?
What about your own house? Is it the right time, verse 3, to build for you to build your luxurious homes, but the temple is lying in ruins?
இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளை கட்டுவதற்கு தான் காலமா?
Always say it is a good time to build.
உங்களை சொந்த வீடு என்று வரும்போது இது சரியான காலம் என்று கட்ட ஆரம்பிக்கிறீர்கள்.
Many of us have built our own houses.
நம்ம அநேகர் நம்முடைய சொந்த வீடுகளை கட்டியிருக்கிறோம்.
You planned for it from the time you started working, saved a little money because you wanted to build a house one day.
ஒரு நாளிலே உங்களுக்கென்று ஒரு வீட்டை கட்ட முடியாக நீங்கள் அதற்காக திட்டமிட்டு தீர்மானித்து கனவு கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேகரித்து சேர்த்து வைக்கிறீர்கள்.
Yeah, there's nothing wrong in that. That's good.
அது தவறில்லை, நல்லது தான்.
But the Lord says,
சொல்கிறார்,
What about building my house?
என்னுடைய வீட்டை கட்டும்படியான பணியை குறித்து என்ன?
In those days it was a physical temple.
அந்த நாட்களிலே அது சரீர பிரகாரம் இந்த பூமிக்குரிய ஒரு ஆலயம் கட்டடம்.
In these days building the house of God means building fellowship between people.
இந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது என்று சொன்னால் ஜனங்களுக்குள்ளே உள்ள ஐக்கியத்தை கட்டுவது.
Building fellowship with my wife.
மனைவியோடு கூட உள்ள ஐக்கியத்தை கட்டுவது.
My husband.
என்னுடைய கணவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை கட்டுவது.
Building fellowship with a brother.
சகோதரோடு கூட உள்ள ஐக்கியத்தை கட்டுவது.
And more and more brothers.
இன்னும் அதிகம் அதிகமான சகோதரர்கள்.
Not just gathering them together.
எல்லாரையும் ஒன்றாய் கூட்டுவதல்ல.
If you gather 500 people together,
500 பேரை கூட்டும் பொழுது,
that is like gathering 500 bricks on the roadside.
ரோட்டின் ஓரத்திலே 500 செங்கற்களை வைத்திருப்பது போல.
Yeah, we need those bricks to build the house.
கட்டடத்தை கட்டுவதற்கு அந்த கற்கள் தேவைதான்.
But 10,000 bricks is not a house.
அது 10,000 செங்கல் கற்கள் அது வீடு அல்ல.
When 10,000 bricks make a building like this, then it is a house.
அந்த 10,000 செங்கலை பயன்படுத்தி ஒரு கட்டடத்தை இது போல கட்டினால் அது ஒரு குடும்ப வீடாகும்.
10,000 bricks on the roadside, that is not a house.
ரோட்டிலே ஓரத்திலே இருக்கக்கூடிய 10,000 செங்கற்கள் அது வீடு அல்ல.
If you keep 10,000 bricks on the roadside,
ரோட்டு ஓரத்திலே 10,000 செங்கற்களை வைத்து விட்டால்,
in India,
இந்திய தேசத்திலே,
after a few months it will become 9,000.
கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த 10,000 செங்கல் 9,000 ஆகும்.
It will become 5,000.
5,000 செங்கல் ஆயிரும்.
After one or two years, there'll be zero.
ஒன்று இரண்டு வருஷங்கள் கழித்து செங்கல் ஒன்று கூட இருக்காது.
I don't want to be in a church like that where there's no fellowship with others.
மற்றவர்களோடு ஐக்கியம் இல்லாத ஒரு சபையில் நான் இருக்க விரும்பவில்லை.
Are you built? Nobody can steal a brick from this wall.
இந்த சுவற்றிலிருந்து யாராவது செங்கலை திருட முடியுமா?
But outside, if there are bricks, they can walk off with it many a day.
வெளியே செங்கற்கள் கொட்டிருந்தால் அநேகர் அநேக செங்கற்களை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள்.
Are you like a brick just sitting here, or are you in fellowship with the others here?
எதோ இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய செங்கலை போல இருக்கிறீர்களா, அல்லது மற்றவர்களுடன் எனக்கு ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இருக்கிறீர்களா?
All these bricks, how close fellowship they have with each other.
இந்த செங்கலை பாருங்கள், எல்லாம் எவ்வளவு நெருக்கமான ஐக்கியம் கொண்டிருக்கிறது.
And I don't hear any brick complaining, somebody is on top of me, somebody is pushing me on the side.
ஏதாவது ஒரு செங்கல் என்னைக்கு மேலே இவர் உட்கார்ந்து கொண்டு தள்ளுகிறார், என்னை கீழே என்று சொல்கிறதா, எனக்கு இந்த பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் உராய்கிறார் என்று புகார் சொல்கிறதா?
All the bricks here seem to be quite happy.
இருக்கக்கூடிய செங்கல் எல்லாம் பார்க்கும் பொழுது இருக்கிற இடத்துல அவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது போல காட்சியளிக்கிறது.
That's a good testimony also.
அதுவும் நல்ல சாட்சி உங்களுக்கு.
Lord, I want to be in this church like all these bricks, quite happy the place you've given me.
இந்த கட்டடத்திலே நீர் வைத்த இடத்திலே திருப்திப்பட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய செங்கலை போல நான் இருக்க விரும்புகிறேன்.
So there are many things we can learn from the building.
கட்டடத்தின் பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம்.
Don't think only of my own house.
என்னுடைய வீட்டை குறித்து மட்டும் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம்.
Fellowship,
ஐக்கியம், சபை,
very very important.
மிக மிக முக்கியமானது.
God wants to build a church.
தேவன் தம்முடைய சபை கட்ட விரும்புகிறார். வேலை செய்த மக்களை எல்லாம் எண்ணி பாருங்கள்.
That was difficult work, all the hard work people had to do to build this building.
இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்கிறார்கள்.
To build a holy life or to build a home requires a lot of hard work.
ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கட்டுவதற்கும் குடும்ப வாழ்க்கையை கட்டுவதற்கும் எவ்வளவு கடுமையான பிரயாசம் தேவைப்படுகிறது.
Then when it is all done, we can enjoy.
அதெல்லாம் கட்டி முடித்த பிறகு நாம் சந்தோஷப்படலாம்.
Now we can enjoy because so many people have done some hard work.
அநேக மக்கள் கடுமையான வேலை செய்தபடினால் இப்பொழுது நாம் அதையெல்லாம் அனுபவிக்கிறோம்.
So one day when we get to heaven, we can sit down and enjoy for eternity.
ஒரு நாளில் நாம் நித்தியத்துக்கு செல்லும் பொழுது நித்திய நித்தியமாய் அங்கே உட்கார்ந்து நாம் சந்தோஷிக்கலாம்.
But now on this earth we have to work hard.
ஆனால் இந்த பூமியிலே நாம் இப்பொழுது கடுமையாய் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது.
Somebody asked me once, Brother Zach, now you're 71, when are you retiring?
யாரோ ஒரு என்னை பார்த்து கேட்டார், சகோதர ஜாக் அவர்களே, இப்பொழுது உங்களுக்கு 71 வயதாகிவிட்டது, எப்போது ஓய்வு பெறப் போகிறீர்கள்?
I'm retiring when I go to heaven.
நான் பரலோகத்துக்கு போனால் தான் ரிட்டையர் ஆவேன் என்று சொன்னேன்.
No time to retire on this earth.
பூமியில் ரிட்டையர் ஆவதற்கு எனக்கு வேலை நேரம் இல்லை.
There's a beautiful word that Jesus once spoke.
ஒருமுறை இயேசு அருமையான ஒரு வார்த்தையை பேசினார்.
When they asked him a question,
இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள்.
You read in John chapter 5.
யோவான் 5 ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Jesus had healed a lame man on the Sabbath day.
ஓய்வு நாளிலே ஒரு முடவனை இயேசு குணமாக்கினார்.
Verse 9, he got up, took his mat and walking, and it was a Sabbath when the miracle was done.
யோவான் 5 அதிகாரம் 9 வசனம், அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது.
The Jews said, No, you told Jesus, you can't do this because this is Sabbath day.
இது ஓய்வு நாளா இருக்கிறது, இந்த நாளிலே செய்ய கூடாது என்று யூதர்கள் சொன்னார்கள்.
This is the day you must do no work.
இந்த நாளிலே ஒரு வேலையும் செய்ய கூடாது.
You must rest.
நீ ஓய்வு எடுக்க வேண்டும்.
And then they went to Jesus.
அதுக்கு பிறகு இயேசுவிடத்தில் போனார்கள்.
16. No, sorry. Yeah, verse 16.
16 வசனம்.
They began troubling Jesus because saying he's breaking the Sabbath.
அவர் ஓய்வு நாளில் இதை செய்தபடினால யூதர்கள் அவரை துன்பப்படுத்தும்படி அவரை கொலை செய்ய வகை
தின்னார்.
பதிலை பாருங்கள்.
My father is always working. There is no Sabbath for him.
என் பிதா இதுவரைக்கும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு ஓய்வு நாளே இல்லை.
He had one Sabbath in Genesis chapter 2 verse 1.
ஆதியாகமம் 2 அதிகாரம் 1 வசனத்தில் அவருக்கு ஒரு ஓய்வு நாள் இருந்தது.
When he made Adam and Eve,
ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தபொழுது,
there was a Sabbath next day.
அடுத்த நாளிலே ஓய்வு நாள்.
Because there was no sin in the world.
ஏனென்றால் அப்பொழுது பாவமே இல்லை.
The next day,
அடுத்த நாள்,
Adam sinned.
ஆதாம் பாவம் செய்து விட்டார்.
After that, for all these 6,000 years, God has had no Sabbath.
அதற்கு பிறகு இந்த 1000 ஆண்டுகளாக ஆண்டவருக்கு ஓய்வு நாளே என்பதே இல்லை.
Do you think in these 6000 years God is not doing anything one day of the week?
இந்த 6000 ஆண்டுகளும் வாரத்தில் ஒரு நாள் எந்த ஒரு பணியும் செய்யாமலே இருந்திருப்பாரா?
That's what he's saying. My father is always working.
என் பிதா எப்பொழுதுமே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார்.
And I also have to keep on working.
நானும் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
So I don't have any Sabbath till all sin is removed from the world. Then the Sabbath will come.
உலகத்தில் இருக்கிற எல்லா பாவமும் நீக்கப்படும் வரை ஓய்வு நாள் கிடையாது. அதற்கு பிறகு ஓய்வு நாள்.
That is the spirit Jesus had. That's the spirit we must have.
இந்த ஆவியை தான் இயேசு கொண்டவராக இருந்தார். அந்த ஆவியை தான் நாமும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும்.
Physically we can rest. That's all right.
சரீர பிரகாரமாக ஓய்வு எடுக்கலாம். அது சரிதான்.
We work 6 days and we must rest for one day.
6 நாள் வேலை செய்கிறோம். 1 நாள் ஓய்வு எடுப்பது நல்லது.
But inwardly,
ஆனால் உள்ளே,
you have to say, I have no time to rest.
எனக்கு ஓய்வு எடுக்க நேரம் இல்லை.
If I live for 100 years on earth, I have to work for 100 years.
100 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்த 100 ஆண்டுகளும் கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
Because my heavenly father is not stopped working.
என்னுடைய பரமபிதா வேலை செய்வதை நிறுத்துவதில்லை.
As long as there is sin in the world, sin in the church, we have to keep working.
உலகத்திலே பாவம் இருக்கும் வரையும் சபையிலே பாவம் இருக்கும் வரையும் நாம் கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
Keep on working.
வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
I have a picture at home of all the elders of all our churches.
நம்முடைய எல்லா சபையில உள்ள மூப்பருடைய படங்கள் என்னுடைய வீட்டில் இருக்கிறது.
And out of that I've got one favorite picture.
அந்த போட்டோக்களில் ஒன்று எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு படம் இருக்கிறது.
And that's the picture of Brother Anand Rajendran carrying some cement and helping in the construction here.
சகோதரர் ஆனந்தராஜ் அவர் சிமெண்டை எடுத்துக்கொண்டு அவர் இந்த கட்டட வேலைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு படம் இருக்கிறது.
I like to show that to everybody.
நான் எல்லா இடத்துலையும் இதை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
This is the mark of a true elder brother.
ஒரு மெய்யான மூத்த சகோதரருடைய அடையாளம் இதுதான் என்று சொல்வேன்.
I see the same thing in Nanillam when I go there.
நல்லத்துக்கு நான் போகும்போது அங்கேயும் பார்க்கிறேன்.
I see people like Brother Setu and all working in the kitchen.
சகோதரர் சேட்டு கிச்சன்லயே அவரை போல சகோதரர் எல்லாம் கிச்சன்ல வேலை செய்வார்கள்.
That's really wonderful.
அருமையான காரியம், நேர்த்தியான காரியம்.
Elders who are servants.
வேலைக்காரர்களாக இருக்கக்கூடிய மூப்பர்கள்.
Who are ready to clean the toilets.
கழிவறை சுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள்.
Not just maharajas who stand up there and preach.
என்று பிரசங்கம் மட்டும் செய்வேன் என்று சொல்லக்கூடிய மகாராஜாக்கள் அல்ல.
And I'm not only talking about these two. I think we have got many wonderful elder brothers like that in our church.
இந்த இரண்டு பேரை மட்டும் நான் பேசவில்லை. இது போல அநேக அற்புதமான மூத்த சகோதரர்கள் நம்முடைய சபையில் இருக்கிறார்கள்.
Some of them we may not have a photograph. We will see their photograph in heaven, what they have done in secret.
அவர்கள் ஒரு சிலருடைய போட்டோ நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்தரங்கத்தில் செய்த காரியங்களுடைய போட்டோவை நித்தியத்திலே பார்க்க முடியும்.
And we will see many, many wonderful brothers we had and sisters who did so many things in secret.
அந்தரங்கத்திலே வேலைக்காரர்களான ஒரு ஆவியை வைத்து செய்த அநேக காரியங்களை நாம் நித்தியத்திலே பார்க்க முடியும்.
We need more people with the spirit of a servant in the church.
சபையிலே இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரனுடைய ஆவியை கொண்ட அநேக சகோதரர்களை நாம் பார்க்க வேண்டும்.
Who serve in secret.
அந்தரங்கத்திலே பணி செய்கிறவர்கள்.
Don't worry if nobody takes your photograph. The photograph will be seen in heaven when Jesus comes back.
உங்களை போட்டோ எடுக்காவிட்டால் கவலைப்படாதீர்கள். அந்த போட்டோ நித்தியத்திலே இயேசு உங்களுக்கு காண்பிப்பார்.
That is more important.
அது மிக முக்கியம்.
But we must have the spirit of a servant.
ஆனால் நமக்கு ஒரு பணிவிடைக்காரனுடைய ஆவி வேண்டும்.
That is how the house is built.
இப்படித்தான் வீடு கட்டப்படுகிறது.
So you see there are many lessons we can learn from the building of a house.
ஆகவே ஒரு வீட்டை கட்டும்போது பணியை குறித்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
Now we will pray.
நாம் பொழுது ஜெபிப்போம்.
Let's bow our heads before God.
Let's
pray that God will use this building for His glory.
தேவன் தம்முடைய மகிமைக்காக இந்த கட்டடத்தை பயன்படுத்த முடியாது ஜெபிப்போம்.
And that He will use our lives and our body also for His glory.
நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சரீரத்தையும் அவருடைய மகிமைக்காக பயன்படுத்த முடியாது ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
as we bow before you,
உமக்கு முன்பாக வணங்குகிறோம்.
We want to dedicate this new building also for your glory.
இந்த புது கட்டடத்தை கர்த்தாவே நம்முடைய மகிமைக்காய் பிரதிஷ்டை செய்கிறோம்.
We know that you don't live in this building.
இந்த கட்டடத்தில் நீர் வாழ்வதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
It's so useful for more than 400 people to sit here and listen to your word.
நாளை வேருக்கு அதிகமானவர்கள் இந்த கட்டடத்தில் உட்கார்ந்து நம்முடைய வாக்கு வசனத்தை கேட்பதற்கு இது உதவியாக இருக்கும் ஆண்டவரே.
Many more that you will add in the days to come.
வரக்கூடிய நாட்களில் இன்னும் அநேகரை கூட்டி சேர்க்க முடியாக ஜெபிக்கிறோம்.
We pray that your name will be glorified here.
ஆண்டவரே, இங்கே நம்முடைய நாமம் மகிமைப்பட முடியாக ஜெபிக்கிறோம்.
Always the message of the new covenant and discipleship will be preached here.
எப்பொழுதுமே ஆண்டவரே புது உடன்படிக்கை செய்திகளும் ஆண்டவரே சிஷ்யத்துவத்தின் செய்திகளும் பிரசங்கிக்கப்படட்டும்.
And that you will always have God-fearing elders here.
எப்பொழுதுமே ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மூப்பர்கள் இங்கே இருக்கட்டும் ஆண்டவரே.
And this church will grow pure and strong.
இந்த சபையானது பரிசுத்தத்திலேயும் ஆண்டவரே வளர்ந்து
And like all the bricks in this building, the believers in this church also will be built together like that.
இந்த கட்டடத்தில் உள்ள சங்கங்களை போல ஆண்டவரே சபையிலுள்ள விசுவாசிகளும் ஆண்டவரே ஒன்றாக கட்டப்படட்டும்.
We pray, dear Lord, that you will use this for your glory.
ஆண்டவரே இந்த விரலுமுடைய நம்ம மகிமைக்காக பயன்படுத்த முடியாமல் ஜெபிக்கிறோம்.
That people in Tuticorin will see the light of God here.
தூத்துக்குடியில் உள்ள மக்கள் ஆண்டவரே இங்கே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்க வேண்டுமே.
We don't want to be the biggest church in Tuticorin.
தூத்துக்குடியில் உள்ள மிகப்பெரிய சபை என்ற பெயர் எங்களுக்கு வேண்டாம்.
But we do want to be the purest church.
ஆனால் பரிசுத்தமான சபை என்ற பெயர் வேண்டும் ஆண்டவரே.
That's all we care.
அவள் அதுதான் நடவடிக்கை எங்களுக்கு தேவை.
We don't want the approval of men for that. We want the approval of God.
ஆண்டவரே மனுஷனுடைய அங்கீகாரம் எங்களுக்கு தேவையில்லை. தேவனுடைய அங்கீகாரமே எங்களுக்கு தேவை.
So help each brother and sister here.
இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் உதவி செய்கிறாக.
Fill us afresh with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுகளை நிரப்ப முடியாமல் ஜெபிக்கிறோம்.
Bless the days of the conference.
கான்ஃபரன்ஸ் நாட்களை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்.
Name be glorified in Tuticorin.
தூத்துக்குடியில் நாமமும் பிரதிபடட்டும்.
Pray in Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.